நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி இயக்கம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஒரு வித்தியாசமான மனிதர் யாருன்னு பார்க்க போனா, ரேஸ்கோர்ஸ் பந்தயசாலை அதாவது B4 காவல் நிலைய போக்குவரத்து பிரிவில் பணிபுரியும் தலைமை காவலர் ராக்கி மகேஷ் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவர் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, காவலர் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். பணி ஓய்வு அப்படிங்கறத வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பணியில இருக்கக்கூடிய ஒருத்தர் சிறுகதை, கவிதை, நாடகம் அப்படின்னு எக்கச்சக்கமா எழுதிட்டு இருக்கிறாங்க, நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சொல்லுங்க சார், ராக்கி மகேஷ் பேர் வித்தியாசமா இருக்குது, உங்க பேர் காரணம் தான் சொல்லுங்களேன்.
மேடம், ராக்கி மகேஷ் அப்படிங்கறது வந்து எங்க அப்பாவுடைய பேர் வந்து சின்ன ராக்கி, அந்த புனை பேரா ராக்கி மகேஷ் வச்சுக்கிட்டேன் நான்.
எப்படி உங்களுக்கு எழுத்து துறையில எப்படி ஆர்வம் வந்துச்சு?
மேடம், நாங்க 5வது படிச்சுட்டு இருக்கும்போது மேடம் டிராமாலாம் வந்து எங்க டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, நான் சின்ன பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது சொல்லுவாங்க, தம்பி மகேஷ் நீ எந்திரி, நீ தான் அதியமான், மலர் நீ வந்து அவ்வையார் அப்படின்னு சொல்லி அவ்வையாறு அதியமான் அந்த பழம் கொடுக்கற இதை வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க மேடம். அதில் ஆர்வமே அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு.
அந்த நெல்லிக்கணி வந்து இப்ப தொடர்ந்துட்டு இருக்குது இல்லீங்களா?
ஆமா மேடம், அதியமானுக்கு அவ்வையார் கொடுத்த நெல்லிக்கணி மாதிரி அந்த நெல்லிக்கணி இன்னும் வரைக்கும்
தொடர்ந்துட்டு இருக்குது. எங்க படிச்சீங்க, உங்க ஸ்கூலிங், உங்க லைஃப் பத்தி சொல்லுங்களேன்.
மேடம், நான் சொந்த ஊர் சேலம் மாவட்டம், வாழப்பாடி நியர் வெள்ளாளகுண்டம் கிராமம், ஊராட்சி ஒன்றிய தோக்குப்பள்ளி, அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன் மேடம்.
ஸ்கூல் டேஸ்ல எப்படி அப்பவே உங்களுக்கு, அதாவது உங்க டீச்சர் வந்து இந்த மாதிரி எழுப்பி விட்டாங்கன்னு சொன்னீங்க அதிகமான நடிக்கிறதுக்கு, அப்ப இயற்கையிலே உங்களுக்கு அந்த நடிக்கணுங்கிற ஆர்வம் இருந்திருக்கு இல்லையா? அதை பார்த்துதானே உங்க டீச்சர் உங்களை நடிக்க சொல்லியிருப்பாங்க, எப்படி அந்த இது ஆர்வம்?
அதான் அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ல ஒரு ஏதோ அவங்க மனசுக்கு பட்டு செலக்ட் பண்ணி என்ன நீ அதிகமானாவும் நீ அவ்வையாராவும் அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் மேடம். நடிப்புங்கிறத விட எனக்கு அவங்க சொல்ற விதம் வந்து அதுல இருந்து எனக்கு அதுல ஆர்வம் தோன்ற மாதிரி இருந்தது.
சரி, இப்ப ஸ்கூல் டேஸ்ல வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க?
அப்ப மேடம், இந்திரா காந்தி வந்து பிரதமர் அந்த நேரம் 74 75ல் அப்ப வந்து 20 அம்ச திட்டத்தை பத்தி ஒரு கற்றெழுத்த சொல்றாங்க. அந்த கட்டுரை எழுதுறதுக்கு நான் அந்த 20 அம்ச திட்டத்தை பத்தி எழுதுறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்றேன் நான் இது மாதிரி ஒரு ஸ்கூல்ல. அத முடிச்சுட்டு பார்த்துட்டு ஒரு செகண்ட் பரிசை நமக்கு கொடுத்தாங்க. அந்த எழுத்து துறையில வந்து அப்பதான் ஒரு போட்டியில கலந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமே வந்து 20 அம்ச திட்டம் அந்த இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது.
உங்களுடைய எழுத்து பணியில வந்து முதல்ல நீங்க வெற்றி பெற்றது வந்து 20 அம்ச திட்டத்தை பத்தின ஒரு எழுத்து இல்லீங்களா? சரி, அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சி அதை பத்தி சொல்லுங்களேன்.
அதுக்கு பிறகு அதாவது அந்த பள்ளி படிப்பு முடிச்சது மேடம், லைப்ரரியெல்லாம் போற பழக்கம்லாம் இருக்கு. அப்ப போகும்போது அங்க அந்த நேரு யுவகேந்திரா வந்து ஒரு சமுதாய சீர்திருத்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் படிக்கிறேன் நான். படிச்சுட்டு அந்த அட்ரஸ் தேடி போறேன் நான், எங்க இருக்குன்னு பாக்கும்போது சேலம் மகாத்மா காந்தி ஸ்டேடியத்துல நேரு இளைஞர் மையம் ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்க்கும்போது அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு பிற்பாடு நானும் அதுல இணைஞ்சு சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல ஒரு சின்ன ஒரு கிராம இளைஞர் மன்ற மாட்டம் ஆரம்பிக்கிறோம். அப்ப அங்க ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி அங்க இருந்த ஆபீசர் வந்து வராங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது மாதிரி 10-20 இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இது மாதிரி நல்ல பணிகள்லாம் செய்யணும், அதுக்கு வந்து அதுதான் அதோடைய ஊக்குவிக்கிறது தான் எங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து எல்லாம் சொல்றாங்க, நல்லா எங்க தப்பு நடந்தாலும் அதை வந்து தட்டி கேட்கணும், அதை வந்து எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது நமக்கு, அதை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சின்ன வயசுலேயே வந்து நல்லா அவங்க சொன்ன விதம் பயப்பட தேவையில்ல அப்படிங்கறது மனசுல புரி வச்சாங்க. அப்புறம்தான் எங்களுக்கு போலீஸ் வேலைக்கு போனா மட்டும்தான் எல்லாத்தையும் மிரட்ட முடியும், தப்பு பண்ணா தட்டி கேட்கறது உரிமை வந்து போலீஸுக்கு தான் இருக்குது மாதிரி எனக்கு அப்பயே ஒரு ஃபீலிங். ஸ்கவுட்ல சேர்ந்தேன், ஸ்கவுட்ல போய் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். போலீஸுக்கு போகணுங்கிற எண்ணமே அப்படிதான் உருவாச்சு. அதுக்கு பிற்பாடு நேரு யுவகேந்திரா மூலமா பல சேவை முகாம்களை கலந்துகிட்டேன் மேடம். ஒரு 10 நாள் கூட போயிருந்து மேட்டுப்பதிங்கிற ஒரு கிராமத்துல 100 வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்கு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி 100 வீடு கூட கட்டி கொடுக்கும். 10 டேஸ் அங்கே தங்கி 100 இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு பொருள் உதவியெல்லாம் அங்க ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. நாங்க வந்து அந்த கட்டட வேலை செஞ்சவன் கட்டட மேஸ்திரி மாதிரியும் எங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் அந்த எடுத்து கொடுத்து குத்தால் அது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அந்த ஊருக்கு வந்து 100 வீடை கட்டி கொடுத்தோம். அது பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த நேரடி விவேகாந்திராவில் வந்து நல்ல நல்ல ஒரு முகாம்லாம் நடத்துவாங்க அடிக்கடி. அது மாதிரி ஒரு இது 91 வந்து சேலம் டெல்லி சைக்கிள் யாத்திரான்னு சொல்லி ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசு வந்து அப்ப வந்து பாரத பிரதமர் நரசிம்மராவ் தலைமையில வந்து 1000 இளைஞர்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. அந்த 1000 பேரும் 1000 யூத்துகளும் எல்லா ஸ்டேட்ல இருந்து நேரு விவேகாந்திரா மெம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சேலம் மாவட்ட நேரு இளைஞர் மையத்துல இருந்து ஒரு 4 பேர் செலக்ட் ஆகிறோம். அந்த 4 பேர்ல நான் ஒரு ஆளு. இது வந்து அப்படியே சைக்கிளே ஒரு நாளைக்கு 120 கிலோமீட்டர் 130 இப்படி ஒரு மென்ஷன் பண்ணி இங்க இருந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க. போகும்போது முதல் நாள் வந்து சேலத்துக்கு வராங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வராங்க. ஒரு 4 இளைஞர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வராங்க. அப்புறம் அடுத்தது நாங்க ஒரு 4 பேர் அப்படியே 8 பேருமா சேர்ந்துகிட்டு அப்படியே படிப்படியா போயிட்டு இருக்கிறோம். முதல் நாள் வந்து தருமபுரி பாலக்கோடு போனோம். அங்க ஆல்ட் பண்ணிட்டோம். இது எப்படின்னா அங்க அந்தந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் போகும்போது அந்தந்த கிராமத்திலையும் சொல்லி வச்சிடறாங்க, இது மாதிரி நேரு விவேகாந்திரா மெம்பர் வருவாங்க, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடவசதி கொடுக்கணும், முடிஞ்ச உணவுகள்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட வந்து ரேடியோ டிவியில எல்லாமே சொல்லிடுறாங்க. அப்ப இவங்க இருக்கிற எஸ்பி ஆபீஸ் கலெக்டர் இவங்க எல்லா ஆபீஸ்லாம் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு வருவாங்க இந்த பக்கம் வருவாங்க, வந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சுற்றறிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்க போய் முதல் நாள் போய் அங்க ஆல்ட் பண்ணிட்டோமா, அடுத்து அவங்க கிட்ட என்டாஸ்மெண்ட் கையெழுத்து சீல் வச்சு போடுவாங்க, இது மாதிரி வந்தாங்க இன்னைக்கு நைட்டு ஆல்ட் பண்ணாங்க, இந்த ரூம் இங்க வசதி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அதுல என்ட்ரி பண்ணி விடணும். இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா அப்படியே நெக்ஸ்ட் போயிட்டே இருந்தோம். அது மாதிரி போயிட்டே இருக்கும்பொழுது ஆந்திராவில ஒரு மறக்க முடியாத சம்பவம் மேடம், அங்க வந்து அதாவது இங்க நைட்ல வண்டி ஓட்டக்கூடாது, பகல்ல தான் ஓட்டணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாங்க. ஆனா நம்ம அந்த சின்ன வயசுல நம்ம எது செய்யக்கூடாதோ அதான செய்வோம். ஒரு நாள் நைட்ல நம்ம டிராவல் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு ஒரு நாங்க 4 கோயம்புத்தூர் 4 சேலம் 4 8 பேருமா போறோம். எதுக்கு மத்த ஆளுங்களோட டச் இல்லாம போறோம்னா ஒரு கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஒரு பக்கம் போனாதான் நம்மளை கரெக்டா உபசரிப்பாங்க, ஸ்ட்ரென்த் நிறைய மாப்ப போனோமா அவங்க கண்டுக்காத விட்டுருவாங்க அப்படின்னு நாங்க 8 பேருமா அப்படியே ஒரு டெக்னிக்கலா 8 பேருமா சேர்ந்துட்டு போலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல நம்ம சேலத்துக்காரங்க வந்து லாரியெல்லாம் நைட்ல ஆல்ட் பண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 10 லாரி வரிசையா நிக்குது. நாங்க போகும்போது TN 27 37 இப்படிலாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு வண்டி இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ல பேசிட்டு போறத அவங்க பாத்துட்டு கண்ணா என்னடா இங்கெல்லாம் போறீங்க, நம்ம தமிழ்நாட்டு பசங்களா இருக்குது எங்கடா போறீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அன்பா கேக்குறாங்க. அண்ணா நாங்க இது மாதிரி நேரு விவேகாந்திரா மீட்டிங் போறோம், டெல்லிக்கு போறோம் அப்படி அப்படின்னு சொல்றோம். அவங்க சத்தம் போடுறாங்க, என்னடா மீட்டிங் இப்ப பங்கன் இருக்கிறீங்க, சின்ன வயசுல இள வயசு ரத்தம் உங்களை இப்படி பண்ணுது படப்படுத்துது, உங்களை சொல்லி குத்த மேடம் உங்க அப்பா அம்மாவை கேட்கணும், இப்படி பசங்களை வந்து விட்டுருக்காங்க இப்ப பணியிலையும் மலையிலையும் போய் நீங்க போய் என்னத்த நாடத்துறது போறீங்க அப்படின்னு ஒரு இதா சொல்றாங்க. எங்களுக்கு கூட மனசுல கஷ்டமா என்னடா இப்படி சொல்றாங்க, நம்ம ஊக்குவிச்சா பரவாயில்லையா இப்படி சொல்றாங்களே டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பண்றாங்களேன்னு மனசுல நினைச்சோம். அப்புறமேல சொல்றாங்க இந்த பக்கம் வந்து நக்சலைட் ஏரியா, நாங்களே 10 லாரி சேர்ந்தாதான் ஒட்டுக்கா போய் மூவ் பண்ணி போவோம், அதனாலதான் நாங்களே வெயிட்டிங் இருக்கிறோம், அதனால நீங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து இருந்துட்டு நைட் ஆல்ட் பண்ணிட்டு அம்மாடி கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நாங்க சொல்றோம் இல்லைங்க எங்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்குதுன்னு சொல்றோம், போலீஸ் பாதுகாப்பு முடிஞ்சா தாண்டா வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு கிண்டலா சொல்றாங்க. இருந்தாலும் எங்களுக்கு மனசு தளர் விடாம சரி எந்த எவ்வளவு தூரம் போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும்னு சொல்லி கேட்கறோம். இங்க ஒரு 40 கிலோமீட்டர் போனா அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்க வேணா போய் நீங்க ஆல்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க அந்த போய் இவரு பயந்துகிட்டு சரி நக்சலைட் தானே சொல்றாங்க அதனால வந்து நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழம் இருக்கிற கத்தி இதெல்லாம் இடுப்புல சொருகிட்டோம், வண்டிக்கு பஞ்சர் ஓட்ட ஜாமான இருந்த அந்த சைக்கிள் செயின் எடுத்து இடுப்புல சொருகிட்டோம். இது நாங்களே ஒரு நக்சலைட் மாதிரி நாங்க குளிருக்கு ரெயின் கோட் எல்லாம் போட்டுக்கிட்டோம். இப்படி போட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க 20 கிலோமீட்டர் 30 35 இப்படி 40 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு பக்கமா ரீச் ஆகும் போது அங்க அந்த சிவப்பு கட்டம் அந்த செங்கல் மாதிரி இருக்கிற இதுதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறிகுறியா தானே ஒரு அடையாளம், அங்க அடையாளம் அதை பார்த்துட்டு ஏதாவது ஸ்டேஷன் வந்துட்டோம் அப்பா பிரச்சனை இல்லை அப்படின்னு நாங்க அப்படியே பேசிக்கிட்டு போகும்போது அங்க உள்ள இருந்துட்டு அந்த சென்ட்ரி இப்பதான் தெரியுது, இப்ப போலீஸ் நான் போலீஸ்ல இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, போலீஸ் நிலைய காப்பாளர் வெளியில இருந்துட்டு ஆல்டு போம் தேர் அப்படின்ட்டு வெளியே வர துப்பாக்கி எடுத்து ஓடியாரு. நாங்க துப்பாக்கி கண்டோம், எங்களுக்கு பயம் எடுத்துச்சு, நைட் நேரத்தில் 1 மணி பயந்துகிட்டு இந்த பக்கம் வந்து நின்று ஐயாம் காமிங் புறம் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு இருக்கிறோம். அவன் எந்த தமிழ்நாடு, அவன் யார உடனே ஹிந்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவன், ஏன்னா முத நாள் வந்து 4 போலீஸ்காரங்க கழுத்தையே சீவி விட்டு போயிருக்காங்க, அதனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 144 சட்டம் அமலில் இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல. நாங்க போனதும் அவங்க உடனே ஆல்ட்டு ஹோம் தேர்னு சொல்லி அந்த அவங்க சூரியர்கள் எல்லாம் போன பண்ணி எல்லாம் ஓடிறாங்க வந்து நின்றுட்டு கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாடு மதராசி ராஜீவ்காந்தி அப்படியாப்பட்ட தர்ம தலைவனை கொன்ன ஊரே மதராசி தான், இவங்களை தொடக்கூட கூடாது நீங்க யாரும் டோன்ட் டச் டோன்ட் டச்னு அவங்க இங்கிலீஷ்ல ஹிந்திலையும் மாறி மாறி பேசுறாங்க, எங்களுக்கு தமிழ்ல பேசினாலும் புரிய மாட்டேங்குது. பட்லர் இங்கிலீஷ்ல தெரிஞ்சது வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறோம், கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு மதராசின்னு மதராசி, ஐயோ நாங்க சேலம் வாசி கோயம்புத்தூர் வாசி மதராசி இல்ல அப்படின்னு நாங்க அப்படி ஆல்டர் பண்ணி மேக்கப் பண்ணி பாக்குறோம், ஏதாவது தப்பிச்சா போதும் நாய் போயிடுச்சு. அவங்க அப்படியே சுத்திலும் 10 போலீஸ்காரங்களும் அப்படியே துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அப்படியே கிட்ட வராங்க, கிட்ட வரோம் எங்களுக்கு அப்படியே பயமா இருக்குது. உடனே அந்த தொடரீங்க தொடரீங்க அப்படியே ஓபன் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு இந்த ரெயின் கோட் அப்படியே அந்த பைனட்ல வச்சு அப்படி ஓபன் பண்றாங்க, திறந்து பார்த்தா உள்ள சைக்கிள் செயினும் கத்தியும் இருக்குது. அவளுடனே கண்டு ஏதோ கண்டுபிடிச்சுதான் அவங்க உடனே இந்தியில பேசுறாங்க, இது என்ன இது என்ன. அப்புறம் நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம், இது பழம் இருக்கிற கத்தி பாதுகாப்புதான் வச்சுங்க நாங்க இது மாதிரி அப்படிங்க இப்படி நேரு இவங்க பங்கன் மீட்டிங் யாரும் அதை கேக்குறா, கத்தி மதராசி ராஜீவ்காந்தி செத்து போனது தமிழ்நாடு. இது வந்து May 21 ராஜீவ்காந்தி இறந்து போயிறாரு மேடம், நாங்க வந்து November 14 கலந்துகிற பங்கனுக்காக அடுத்த ஒரு 4-5 மாசத்திலேயே இந்த இது டெல்லி பக்கம் நோக்கி வேற போறோம்னு சொன்னதுனால அவங்களுக்கு டவுட் ஆகி போச்சு. அப்புறம் அதுல அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய அதிகாரி வந்து அந்நாட்டுல வந்து அவரு என்னடா ஒரு கையில ஏதோ வச்சுட்டு ஒருத்தன் இருக்கா அது என்னன்னு வாங்கி பாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறமேட்டு அவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு, இது மாதிரி எல்லா ஸ்டேட்ல இருந்து டெல்லிக்கு போவாங்க அவங்களுக்கு வேண்டிய வழி பாதுகாப்பு எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நமக்கு DGP இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, நாளைக்கு காலையில 10-11 மணிக்கு இவங்க வருவாங்கன்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அது பிரகாரம் வந்து மாலை போட்டு வரவேற்கணும். ஆனா இவங்க நைட்ல வந்து வந்ததுனால
நைட் போக கூடாதுன்னு சொன்னது
அதாவது சொன்னதை வந்து விளையாட்டா எடுத்துக்கிட்டு நம்ம நேச்சுரலா அனுபவிச்சிட்டோம் மேடம். ஒரு இந்த உயிரை பணைய வச்சு
கதி கலங்கி இருந்திருப்பீங்க இல்லையா துப்பாக்கி முனையில உங்களை கேட்கும் போது.
கண்டிப்பா மேடம் அதை வந்து சொன்னாலும் இப்ப ஏத்துக்க முடியாது, இப்ப இவன சொல்லலாம் இல்லன்னு சொல்லலாம். அது
இப்ப ஒரு ஆசியமா நீங்க சொல்றீங்க, அந்த நிலைமையில எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிய முடியுது.
அப்படியே எல்லாமே உயிர பணையம் வச்சு அப்ப இது கூட வந்து எங்களுக்கு எல்லாமே ஹிந்தியாரும் தெரியாது, இந்த 4 கோயம்புத்தூர்ல அந்த 4 பேர்ல ஒரு வந்து மிலிட்டரிக்கு போயிட்டு டெசர்டேடா வந்தவன் வந்து இந்த கோயம்புத்தூர் பார்ட்டியில வரான் மேடம், அவனுக்கு மட்டும் ஹிந்தி தெரியும். நாங்க அவன் சொல்றதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ன சொல்றாங்க என்ன சொல்றாருன்னு நாங்க 7 பேர் சேர்ந்து அந்த ஒருத்தங்கிட்ட சொல்றது, அவன் ஒருத்தன் தான் ரிப்ளை பண்றது அந்த ஹிந்தி பார்ட்டிகிட்ட, அவங்க 7 பேர்த்து சார்பா அவன் ஒருத்தான் பேசுறான், அவங்க பேசுறதுக்கு ஆன்சர் அவன் தான் பண்றான். நாங்க இவனதான் கேட்டு என்ன சொன்னாரு கேட்டு அப்புறம் இவன் தான் சொல்லணும் கடைசியா இது மாதிரி நாளைக்கு 11 மணிக்கு வந்திருந்தா நம்மளுக்கு நல்ல வரவேற்புலாம் இருக்குமா, நாம அன்டைத்துல வந்தனால இப்படி பிரச்சனை ஆகி போச்சு, சரி பரவாயில்ல அதுக்கு பிற்பட ஒரு ஸ்கூல காமிச்சு இங்க போய் படுத்துங்க அப்படின்னாங்க. படுத்தா தூக்கமே வரல, எப்படா விடியும் விடிச்சா இந்த இடத்த விட்டு நவுந்துருந்தோம் அப்படின்னு மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே போய் நாங்க போனோம் மேடம். இந்த சைக்கிள் பயணத்துல மறக்க முடியாத ஒரு அனுபவம் மேடம் இது, அதாவது சொன்னதை கேட்கணும் அப்படிங்கறதுலாம் இது மனப்பூர்வமா நாங்க அனுபவிச்சு பிற்பாடு அதுல இருந்து எதுவுமே மேக்சிமம் நான் சொன்னதை வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன், பெரியவங்க சொன்னாங்கன்னா அதுல வந்து ஒரு கருத்து இருக்கும் அப்படிங்கறது நான் உள்ளார்ந்தமா அதை
ஏற்றுக்கிட்டீங்க. அது சரி. அப்புறம் நேரு யுவ கேந்திரம் மூலமா நீங்க சமூக பணியெல்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னு சொன்னீங்க, அது என்ன பணி அதை சொல்லுங்க
மேடம். அப்ப நேரு யுகாந்திரால வந்து நான் உறுப்பினராக சேர்ந்தேன், அதுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி அந்த ஒரு ஒன்றியத்தில் இருக்கிற நேரு இளைஞர் மன்றங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர்வைசர் மாதிரி போட்டாங்க, ஒரு ஸ்டைபண்ட் அப்ப 450 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. நேரு இளைஞர் மையத்தில் எங்க ஊர்ல மேடம் சின்ன கிராமம், அது வந்து தெருவுக்கு தெரு பெயரெல்லாம் இல்லாம சும்மா ஒரு கிழக்கல வீதி மேற்கல வீதி இப்படிதான் இருக்கும். அப்ப வந்து மத்திய கிராம கழிவறை திட்டம்னு சொல்லி நேரு இளைஞர் மையத்துக்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க, மத்திய கவர்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலமா எங்க ஊருக்கு வந்து எங்கிட்ட 50 பேத்துக்கு கழிவறை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் கொடுத்து இதை வந்து உங்க ஊர்ல நீங்க வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப நான் கணக்கெடுக்கும் போது எனக்கு இந்த ஸ்ட்ரீட்டுங்கிற அந்த பெட்டிஷன்ல வந்து கிழக்கலை வீதி மேற்கலை வீதின்னு அப்படி எழுறதுக்கு எனக்கு ஒரு அனிச்சியா இருந்ததுனால நான் என்ன பண்றேன், எங்க ஊர் வீவோ கிட்ட போய் சொல்றேன், சார் நம்ம ஊருக்கு வந்து வீதியில எல்லாம் சரியில்லாம இருக்கு, இதுக்கு ஒரு நேம் வச்சா என்னங்க சார் அப்படின்னு அவருக்கு கேக்குறேன். சரி பரவாயில்லப்பா இது மாதிரி செஞ்சா நல்லது தானே, இப்படி யாரும் இல்லையே இந்த ஊர்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு ஒரு கன்சல்ட் பண்ணி ஒரு 25 பேர் வைக்கிறோம், ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தகுந்த மாதிரி காமராஜர் வீதி நேரு வீதி ராஜ வீதி இப்படி எல்லாம் பேரு சூட்டி இதை வந்து வீவோ வந்து அப்ரூவ் பண்றாரு. அப்பயே அதுக்கு பிற்பாடு அது நேரு 101வது பிறந்தநாள் விழா மற்றும் தெருவுக்கு தெரு பெயர் சூட்டும் விழான்னு சொல்லி இந்த விழா வந்து எங்க ஊர்ல நடத்துறோம் மேடம். இது வந்து முற்றிலுமா நேரு யுகாந்திராவுக்கு நான் வந்ததுனால அங்க செய்யற பணியெல்லாம் பார்த்துட்டு நாமளும் நம்ம ஊர்ல செய்யணும்னு ஆரம்பிச்சேன்.
ஆக உங்க சமூக பணி வந்து பள்ளி நாட்கள்லயே ஆரம்பமாயிருச்சு இல்லீங்களா?
ஆமாங்க மேடம், இது சின்ன வயசுல இருந்து ஆரம்பமானது. அப்படியே கொஞ்சம் முதிர்ச்சியான பிற்பாடு நேரு இளைஞர் மையத்தில் வந்து அது அப்ரூவ் ஆச்சு. அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு
இருக்கிறேன். சரி, இப்ப காவலர் பணிக்கு வந்து கிட்டத்தட்ட 17-18 வருஷம் ஆகுது. இதுல உங்களுடைய எழுத்து ஆர்வம் எப்படி வந்து நீங்க அதை அதிகப்படுத்தினீங்க?
பாத்தீங்கன்னா நேரு விவகாரம் இருக்கும்பொழுது இந்த எழுத்து பணிகள்லாம் கொஞ்சம் தொடர்ந்துட்டு இருந்தேன். அப்ப இந்த சிறுகதையெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன் மேடம். அப்பயே இது எழுதி அதை வந்து பிரசுரம் பண்ண முடியாம ஒரு பொருளாதார சூழ்நிலையினால என்னால் அதை வந்து இது டெவலப் பண்ண முடியல. அது அப்படியே இருந்தது வந்து இப்ப வேலைக்கு வந்த பிற்பாடு அதை வந்து 18 சிறுகதைகளை அப்படியே தொகுத்து புக்கா சிறுகதை தொகுப்பா வெளியிட்டேன். எங்க கமிஷனர் காந்திராஜன் ஐபிஎஸ் அவர் இருக்கும்பொழுது புகுந்த வீட்டை புரிந்துகொள் மகளேன்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஏற்கனவே சிறுகதையெல்லாம் எழுதி எழுதுனது இல்லாம சின்ன சின்ன ஸ்டோரியை வந்து அப்படியே டெவலப் பண்ணி ஒரு குறும்படமா எடுக்கலாம்னு பண்ணிட்டு இருந்தோம்.
இப்ப 18 சிறுகதைகளின் தொகுப்பாக புகுந்த வீட்டை புரிந்து கொள் மகளின்ட்டு எழுதியிருக்கிறேன்னு சொன்னீங்க. இதுக்குண்டான கரு வந்து நீங்க அன்றாடம் உங்களை சுத்தி நடக்கக்கூடியதுல இருந்து தான் எடுப்பீங்க இல்லையா? எப்படி?
ஆமா மேடம், நம்ம கண்ணுக்கு எட்டினதும் காதுக்கு கேட்டதும் இதுதான் வந்து கருவா எனக்கு ஆரம்பிக்கிறது. எப்படிதான்
மெயின் தீம் அப்படின்ட்டு நீங்க இப்ப ராஜேஷ்குமார் எடுத்தா த்ரில்லர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி மெயின் தீம் நீங்க எதை போக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க?
அதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வரணும் மேடம். ஒரு ஃபேமிலின்னு இருந்தா கூட அந்த ஃபேமிலியில வந்து அடிக்கடி ப்ராப்ளம் வருதுங்கிறத வந்து நம்ம பாத்துட்டோமா எதனால வருதுன்னு தெரியுது. அதை வந்து எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு போய் சேரணும், இந்த விஷயத்தினாலதான் வந்து இப்படி ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு இன்டெரக்டா ஒரு கதை மூலியமா ஒரு பாத்திரமா அதை நிர்மலமாக்கி அது மூலியமா கொண்டு வந்து சொல்றதுதான், வேற ஒன்றும் இல்லை.
சரி, உங்க ப்ரொஃபஷன் காவல்துறை இல்லைங்களா, இது பேஷன் வந்து எழுத்துத்துறை, எப்படி நேர மேலாண்மை?
மேலே கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்க வேண்டியதான். அந்த ரெஸ்ட் டைம்ல தான் இந்த மாதிரி வேலையை செய்யறேன். அதுல வந்து இப்ப 11 மணிக்கு தானு போய் நிற்பேன். அதுல எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டியூட்டி, ரெண்டாவது அடிஷனல் தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். இப்ப கூட கரெக்டா 11 மணிக்கு டியூட்டி முடிஞ்சது, அதுக்கு பிற்பாடு தான் புறப்பட்டு இங்க வரேன். மாதிரி 2 மணிக்கு நான் போனோம், கரெக்டா 2 மணிக்கு போய் நிற்பேன். அது இடைப்பட்ட நேரத்தில் தான் வந்து இப்ப ஸ்பெண்ட் பண்ணி வந்து இப்ப இங்க கூட வந்திருக்கேன்
நான். நேரத்தை கரெக்டா கணக்கிட்டு செலவு பண்றீங்க இல்லீங்களா?
ஆமாங்க, கரெக்டா அந்த விகிதாச்சாரத்தோட வேலை செஞ்சாதான் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை செய்ய முடியும்.
இதுவரைக்கும் எத்தனை விருதுகள் வாங்கியிருப்பீங்க
மேடம்? ஒரு 7 விருது வாங்கியிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் உலகத்தமிழ் கலைமன்றம் அப்படிங்க வந்து இங்க சரவணப்பட்டியில் இருக்கு, அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விருது கொடுத்தாங்க சிறுகதை சித்தர் அப்படின்னு. அது வந்து ராஜேஷ்குமார் வந்து அவர் கையாள வாங்கினேன். பிற்பாடு நிறைய விருதுகள் வாங்கியதான் கூட இந்த ஃபர்ஸ்ட் விருது வாங்கின சிறுகதை சித்தர் விருது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
சரி, இப்ப சமீபத்தில் வந்து பிஞ்சை மனசிலே அதை வந்து வெளியீட்டு விழாக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் வந்திருந்தாங்க. அப்ப இப்ப ரீசெண்டா வந்து நீங்க இப்படிக்கு போலீஸ் அப்படிங்கிற ஒரு VCD வெளியிட்டிருக்கிறீங்க, அதை பத்திலாம் சொல்லுங்களேன்.
ஆமாங்க, இது பிஞ்சு மனசுல அந்த சிறுகதையை வந்து அப்படியே டெவலப் பண்ணி தான் பிஞ்சு மனசுலங்கிற ஒரு முதியோர் இல்லத்தை உருவாகாம இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல எழுதின மேடம். அதனுடைய தொடர்ந்து இங்க அதனுடைய அனுமதிக்காக நான் இங்க எங்களுடைய சீஃப் ஆபிசர் எல்லாம் போய் நான் பார்க்கும்போது இதோ அவங்க மனசுல வந்து ஏதோ கதை வசனம் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ள பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுல பட்டு இப்ப இது மாதிரி நம்ம ஹெல்மெட் அவேர்னஸுக்காக ஒரு சின்ன ஒரு கான்செப்ட சொல்லி இது எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வேலையை வந்து செவனே செஞ்சு முடிச்சிருக்கேன்.
இப்ப டைரக்ஷன் அதுக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு உதவி எல்லாமே நீங்க பண்றீங்களா? கதை எழுதுறது அதை பத்தி சொல்லுங்க
மேடம். கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கேன் மேடம் முதல் முறையா. இதுல வந்து எனக்கு அனுபவம் உள்ள ஆளுங்களா பார்த்து செலக்ட் பண்ணிக்குவேன். அறிமுக ஆளுங்களையும் வாய்ப்பு கொடுப்பேன் நான். நான் எங்க ஊர்ல 2-3 நாடக கம்பெனிலாம் இருக்கும்பொழுது அதுல வந்து வேடிக்கை பார்த்த அனுபவம் தான் இருக்கு. அங்க கூட போய் தூரன்னு தான் பார்த்திருக்கேன். ஆனா கண்ணில் பாக்குற அந்த செயலை வந்து அப்படியே நேரடியாவே நான் வந்து நடத்திருக்கேன். இப்ப வேடிக்கை பார்த்து நான் வந்து அப்படியே செயல்படுத்த ஆரம்பிச்சேன்.
ஷூட்டிங் எல்லாம் எங்க வச்சுக்கிறீங்க?
ஷூட்டிங் வந்து எங்களுடைய நான் வேலை செஞ்ச B7 காவல் நிலையத்தில் எல்லைக்குள் உட்பட்ட இடத்துல தான் அந்த ஏரியாலாம் செலக்ட் பண்ண மேடம். இது கூட ஓய்வு நேரங்கள்ல எங்க காவலர்களோட சேர்ந்து போய் ஒரு இந்த பார்க்கு அந்த முதியோர் இல்லத்துக்காக ஒரு நாலஞ்சு இடம் போயிருந்தேன். அங்க போயிட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த இடம் முதியோர் இல்லம் செலக்ட் பண்ணேன். இது எல்லாம் ஓய்வு நேரங்கள்ல செஞ்ச வேலை தான். அது எல்லாமே ராமநாதபுரம் ஏரியா, அதாவது நான் வேலை செய்யற ஏரியா வந்தா நமக்கு கொஞ்சம் எல்லாம் சௌகரியமா இருக்குங்கிறதுக்காக அந்த முழுக்க முழுக்க ராமநாதபுரம் B7 காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே எடுத்திருக்கேன் மேடம்.
சரி, இதுக்கு உங்களுக்கு துறை சார்ந்த சப்போர்ட் மற்றும் வீட்டுல சப்போர்ட் எப்படி இருக்குது?
துறை ரீதியாவே எல்லாமே ஒரு ஓரளவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிருக்காங்க மேடம். எல்லாம் சரி இவ்வளவு ஆர்வமா செய்யறான் அப்படிங்கறதுக்காக எல்லாமே கொஞ்சம் கோப்பு கொடுத்தாங்க. வீட்டுல மனைவியும் குறை சொல்லக்கூடாது, ஏன்னா மறுபடியும் அடுத்த இது வாய்ப்பு தர மாட்டாங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க.
சரி, அப்புறம் இதுக்கு உண்டான நிதி உதவி எப்படி நீங்க மீட் அவுட் பண்றீங்க?
இது மாதிரி குறும்படம் எடுத்து நான் பிஞ்சு மனசுல அந்த படம் எடுத்து ஓரளவுக்கு நல்லபடியா வெளியிட்டதுனால இந்த இப்படிக்கு போலீஸ் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லும் போதே ஒரு கல்வி சிறகல் பவுண்டேஷன் சொல்லி ராமநாதபுரத்தில் இருக்கு, அவங்க வந்து இதை நான் இதுக்கு வேண்டிய செலவுலாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு நிதியில ஒரு பிரச்சனை இல்லாம போச்சு. அடுத்து என்னுடைய ஒரு மாச சம்பளத்தை வந்து தியாகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
இப்ப பிஞ்சு மனசுல வந்து முதியோர் இல்லம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்தேன்னு சொன்னீங்க, இப்படிக்கு போலீஸ் அது என்ன கதை?
இந்த இப்படிக்கு போலீஸ் அப்படிங்கறது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லா பகுதியிலும் சொல்றதா மேடம், அது தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கறத வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா யாரும் அதை வந்து செயல்படுத்துறது இல்ல. அதே மாதிரி ஹெல்மெட் இருந்தும் போடாம செல்போன் பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் பேசிக்கிட்டு, இதெல்லாம் வந்து அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு வர்றதுதான். இதை வந்து அப்படியே தத்ரூபமா ஒரு ஃபேமிலியை அப்படியே உருவாக்கி ரகுன்னு ஒருத்தருக்காரு, அவர் வந்து 40 வயசு ஆளு, 2 குழந்தைங்க இருக்கு, அப்பா அம்மா மனைவி, இவங்க வந்து சுகபோகமா சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்க வந்து வேலைக்கு போகும்போது ஹெல்மெட் போட்டு போறாரு, அங்க போய் ஃப்ரெண்டுங்களை கம்பல் பண்றதுனால வந்து ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுனால அந்த ட்ரிங்க்ஸ் போதையில வந்து அவர் ஹெல்மெட் இருந்தும் மாட்டல, செல்போனு பேசக்கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சாலும் கூட செல்போனு பேசிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருந்த லாரி மேல, அதாவது ரெட் லைட் போட்டிருந்தா நிக்கணும்னு தெரியும், இருந்தாலும் டிராவல் பண்ணும் போது இவராவே போய் வர லாரியில இவரவே அடிச்சிடறாரு, அடிச்சு இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிற்பாடு அந்த குடும்பம் படுற கஷ்டம், நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சேன், இப்ப என் வீட்டுக்காரர் இறந்து போன பிற்பாடு படிக்க வைக்க முடியலையான்னு கண்ணீர் விட்டு கதற காட்சி வந்து இன்னைக்கு பல பேர் வந்து பாராட்டுறாங்க, இது நேச்சரலா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஐயோ என் பையன் ஒரே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வளர்த்தனேன், இப்ப திடீர்னு ஆக்சிடென்ட்ல இருந்து போயிட்டானே, போலீஸ்காரங்க வந்து கேஸ் போடும் போது எல்லாத்துக்கும் கசப்பாத்தான் இருக்கும், இப்படி கேஸ் போட்டு பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தா கூட 15 நாள்ல திரும்பி வந்திருப்பானே, போலீஸ்காரங்க கண்ணுக்கும் படாம போய் இப்படி அடிச்சு இறந்து போயிட்டானே அப்படின்னு அவர் உருக்கமா பேசுறது வந்து ரொம்ப விஜயமா பாராட்டாங்க. கமிஷன் ஐயா கூட பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தத்ரூபமா இருக்குது எடுத்திருக்கேன் மேடம்.
அதாவது அன்றாடம் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியை வச்சு அந்த கருவை மையமா வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னீங்க. இதை வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்றதுக்கு என்ன மாதிரியான வழிவகைகளை நீங்க பண்ணிருக்கீங்க?
அதாவது இப்ப இந்த குறும்படத்தை வந்து 12 நிமிஷம் வந்திருக்குங்க மேடம். இதை வந்து தியேட்டர்ல எல்லாம் போடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தியேட்டர்ல வந்து ஒரு 5 நிமிஷமா எடிட் பண்ணி அதை வந்து படம் போடுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு கம்பல்சரி எல்லா தியேட்டர்லயும் போடணும், போட்ட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறான்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பேசி முடிச்சாங்கன்னா நம்ம தியேட்டர்ல எல்லா சிட்டில இன்னைக்கு எல்லாருமே அதை காதல கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும், படம் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த விளம்பரம் எல்லாம் போடுறதுன்னு சொல்லி அதை இன்னும் 2 டேஸ்ல போட்டுருவாங்க. அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். இந்த தியேட்டருக்கு அசோசியேஷன்ல சொல்லி அதுக்கு அரேஞ்ச் பண்றதாக எங்க கமிஷன் சார் வந்து சொல்லியிருக்காரு. அதனால அது முழுக்க முழு வீச்சு அடைஞ்சா சௌரியமா இருக்கு.
இது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல சர்க்குலேஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லையா?
சேலம் அடிப்ப வந்து சிடி போட்டலாம், போட்டு அது யாராவது ஒரு ஸ்பான்சர் கிடைச்சா 1000 சிடி கூட போட்டு எல்லா ஸ்கூலுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஸ்பான்சர் தேடிட்டு இருக்கிறேன், கிடைச்சாங்களா அது மாதிரி பண்ணிடலான்ட்டு.
சரி, முதல் அடி குறும்படம் எடுத்திருக்கிறீங்க, சினிமா துறையில நுழையிறதுக்கு அது மாதிரி ஏதாவது ஆசை உங்களுக்கு உண்டா?
ஆசையெல்லாம் ஒன்னும் இல்லைங்க மேடம். வந்து நல்ல இப்ப எங்க கமிஷன் சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையில கொடுத்து எடுக்க சொன்னதே இது ஒரு பெரிய எனக்கு வரப்பிரசாதம். நான் விளையாட்டு போக்கில எடுத்தேன், பிஞ்சு மனசு எடுத்தேன், அது நல்லா ரீச் ஆனதுனால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஏதாவது வாய்ப்பு வந்தா அது வந்து நழுவு கூட தயாரா இல்லை. பட் ஃபர்ஸ்ட் வந்து டியூட்டி, செகண்ட் வந்து ரெஸ்ட் டைம்ல இந்த ஆக்டிவிட்டிஸ்.
காவல்துறையே பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை தான், அதுல வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபியூச்சர் எய்ம் என்னவாக இருக்கும்?
அதாவது செய்யற தொழில நல்லபடியா அதுல வந்து முன்னேற்றம் இருக்கணும். இந்த சினிமா இந்த சிடி வெளியீட்டு விழா மூலிமா எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து இந்த குறும்பட வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இப்போ பெரிய ஸ்டோரிகளை சொல்லி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை எழுதி அதன் மூலியமா இப்ப குறும்படத்தில் எப்படி முதியோர் இல்லத்தை பத்தி வெளியுறுத்தின மாதிரியும் இப்படிக்கு போலீஸ்ல தண்ணி அடிச்சுட்டு வண்டி யாரும் ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, செல்போன் பேசிட்டு ஓட்டாதீங்க, இப்படி ஒரு கருத்தை சொன்னோம்னா அது மாதிரி திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுலயும் நல்ல ஒரு விழிப்புணர்வு கருத்தை எடுத்து சொல்ற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
நீங்க போக்குவரத்து பிரிவில் தலைமை காவலராக இருக்கிறதுனால ஒரு கேள்வி, இப்ப பாத்தீங்கன்னா டிராபிக் ரெகுலேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க, 4 lane, 6 lane, 8 lane எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி டிராபிக் கன்ஜெஷன் ஆகுது, மக்கள் வந்து சரியா ரோடு ரூல்ஸை ஃபாலோ பண்றதில்ல. நீங்க மக்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை,
சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விபத்துகளை தவிர்த்திருங்கள். இதுதான் மேடம் நான் எடுத்து இப்படிக்கு போலீஸ் படத்திலேயே டைட்டிலேயே வர வாசகமே இதுதான். அதனால முடிஞ்ச வரைக்கும் துண்டு பிரச்சாரங்கள் மூலியமாகவும் இல்ல எங்க வாகன பரிசோதனை மூலம் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாகவும் நாங்க டெய்லி வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது ஏத்துக்கிறது நாளையுள்ளதான் அது திருந்துவாங்க நினைக்கிறேன்.
ரொம்ப அருமையா உங்களுடைய அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. இனி எதிர்காலத்துல உங்க காவலர் துறையிலையும் எழுத்து துறையிலையும் பல விருதுகள் வாங்க வாழ்த்துகிறோம். வணக்கம்.
தேங்க்யூ மேடம்.
தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டவர் ரேஸ்கோர்ஸ் B4 காவல் நிலைய போக்குவரத்து பிரிவு தலைமை காவலர் ராக்கி மகேஷ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
இந்த உரையாடலை தொடர்வது ராக்கி மகேஷ் அவர்கள் தயாரித்து இயக்கிய இப்படிக்கு போலீஸ் குறும்படத்தின் ஒலி வடிவம்.
என் இனிய உள்ளங்களுக்கு உங்கள் ராக்கி மகேஷின் முதல் வணக்கம். கனவு நாயகர் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் ஆசியில் உருவான பிஞ்சு மனசுல குறும்படத்தின் மூலம் உங்கள் குழந்தைகளின் பிஞ்சு மனசுல குடும்ப உறவுகளை பதியும் போட வந்த நான் பணிபுரியும் மாநகர காவல்துறையின் சார்பில், வாகனம் ஓட்டுபவர்கள் சாலை விதிகளை மதித்தால் சாலை விபத்துகளை தவிர்க்கலாம், உயிரிழப்பை தடுக்கலாம் என்ற காவல்துறையின் உன்னத நோக்கத்தை இப்படிக்கு போலீஸ் என்ற குறும்படம் மூலம் எடுத்துரைக்க விளைகிறேன். உங்கள் அன்புடன் ராக்கி மகேஷ்.
கோவை மாநகரில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போக்குவரத்து புலனாய்வு பிரிவின் புள்ளி விவரப்படி கடந்த ஆண்டு 1126 சாலை விபத்து வழக்குகள் பதிவு செய்தும் 254 உயிரிழப்பு ஏற்பட்டும் இருக்கிறது. சாலை விபத்துகளால் உயிரை இழந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு குழந்தைகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாக உள்ளது. இதனால் பலர் மனவேதனையில் மனவியாதிக்கு ஆளாகிறார்கள். சாலையில் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது செல்போனில் பேசக்கூடாது, குடிபோதையில் வாகனத்தை ஓட்டக்கூடாது என்ற மாநகர காவல் ஆணையர் உத்தரவுப்படி விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் ஆங்காங்கே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சாலை விதிகளை மதித்தால் சாலை விபத்துகளை தவிர்க்கலாம், விதி மீறினால் விதி முடியும்.
நான் கல்வி சிறகு பவுண்டேஷன்ல இருந்து வரேங்கம்மா. இந்த பக்கத்துல வந்தேன், இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னு சொன்னாங்க. என்ன நடந்துச்சுமா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
பாப்பா மட்டும் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வர சரியாமா? ஸ்கூலுக்கு போயிட்டு யாரு கூட சண்டை போடாம இருக்கணும் சரியா?
என்னமா ரெடியா?
ஆ ரெடி ஆயிட்டாங்க. தம்பிக்கு காய்ச்சலு, பாப்பாவை மட்டும் கொண்டு ஸ்கூல்ல விட்டுருங்க சரியா?
சீக்கிரம் அனுப்புமா,
போயிட்டு வாங்க சரியா?
டேய் வாடா குட்டி, வா 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 வாடா வா.
உட்காரு, தாடி புடிச்சுக்கடா. ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
சொல்லுமா.
நாளைக்கு நமக்கு வெட்டிங் டே, அதனால நீங்க ஆபீஸ்ல லீவ் போட்டு வந்துடுறீங்க. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போலாம்.
தம்பி பாத்து நிதானமா போயிட்டு
வாப்பா.
சரிப்பா வரமா. வரண்டா.
பாய்
பாய்
பாய்.
இன்னைக்கு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன், கண்டிப்பா நீ வந்துடணும்.
வேண்ட ரவி, எல்லாமே விட்டுட்டேன், எல்லாமே
ப்ளீஸ்
ஹோட்டல்ல விட்டுட்டேன்.
எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்
கேளு. வேண்ட,
எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ், எனக்காக.
ராமநாதபுரம் வாக்கி டாக்கி டு கண்ட்ரோல் சார், இங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சார், ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புங்க.
இந்த பக்கம் சைடுல போடுங்க, கரெக்டா போய் கரெக்டா போடுங்க இந்த பக்கம். ஓகே ஓகே.
படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புது தெம்பே கிடைச்ச மாதிரி இருக்கு சார். நீங்க நாலு பேருக்கு நல்லத சொல்லுங்க சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் செல்போன்ல பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு இதுதான் கதி.
பாத்தீங்களா தம்பி பேப்பர்ல செய்திய, கோவையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை, 150 பேர் சிறையில் அடைப்பு, கோவை கமிஷனர் பேட்டி. இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தாத்தான் குடிச்சிட்டு யாரும் வாகனம் ஓட்ட மாட்டாங்க. கௌரவ பிரச்சனைன்னு நினைச்சிட்டு திருந்து பாப்பாங்க. எந்த குடும்பமும் நடுத்தருவுக்கு வராது. போலீஸ்காரங்க ரோட்டில் நின்னு கேஸ் போடும் போது பொதுவாவே எல்லாருக்கும் கசப்பாத்தே இருக்கு, ஆனா அது நெல்லிக்காய் மாதிரி பின்னாடிதான் இனிக்கு. நிழலோட அருப வெயில்லதான தெரியுது. என் மகன் மட்டும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனப்போ போலீஸ்காரங்க கையில சிக்கி இருந்தா அவனை கண்டிச்சு செய்யல போட்டு 15 நாள்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா அவ குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனப்ப போலீஸ்காரங்க படல. வண்டிய கொண்டு போய் எங்கயோ முட்டு வச்சு இப்ப உயிரே ஓடுவே. கடைசி காலத்துல இவங்களை எல்லாம் வச்சுட்டு நான் எப்படித்தான் காலம் தள்ளுவேன் பாருங்க. இங்க பாருங்க ஐயா, இப்படி எல்லாம் இதை அடிச்சு போலீஸ்காரங்க வெளியிட்டு இருக்கிறாங்களே. இதையெல்லாம் இவன் கேட்டு இருந்தாண்டா இன்னைக்கு அவன் உசுரோடு இருந்திருப்பாடு. என்னையான்
கணவர் உயிரோடு இருந்திருப்பாரு.
நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, எங்க அமைப்பு வந்து உங்க குழந்தைகளுக்கு எல்லா உதவியும் பண்ணும்.
ரொம்ப நன்றிங்க சார்.
கோவை மாநகர காவல் ஆணையரின் அதிரடி நடவடிக்கையாக சாலை விபத்துக்களை தவிர்க்க மாநகரின் முக்கிய சாலைகளில் வாகன சோதனைகள் நடத்தி வாகன ஓட்டிகளை எச்சரித்தும் உஷார்படுத்தியும் சாலை விதிகளை அமல்படுத்திடவும் விபத்துக்களை குறைத்திடவும் முழு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலும் சாலை விதிகளை மீறி மது அருந்திவிட்டு வாகன ஓட்டிகளால் விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு மாநகர காவல் ஆணையர் அவர்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கையாக சிறை தண்டனை என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனை அறிந்த நடுநிலை நாளேடுகளும் நடுநிலையாளர்களும் பாராட்டத்தான் செய்கிறார்கள். சமூக அக்கறையுள்ளவர்கள் ஒவ்வொருவரும் சாலை விதிகளை பின்பற்றுவதோடு நான்கைந்து நபர்களுக்காவது சாலை விதிகளை பற்றி எடுத்து சொன்னால் போதும், மாநகரின் கணிசமான சாலை விபத்துக்களை தவிர்க்கலாம்.